கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் மனுஷீக உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஜீசஸ், ரீப்ரிண்ட் நம்பர் 4637, பேஜ் நம்பர் 206. இயேசு பூமிக்குரிய ஜீவனை பறிக்கொடுத்திடவில்லை. ஜீசஸ் டிட் நாட் ஃபார்ஃபிட் ஏர்த்லி லைஃப். பறிக்கொடுக்கப்பட்ட, இழந்து போகப்பட்ட ஜீவன் என்பது பலியாக்கப்பட்ட ஜீவன் அல்ல. நமது கர்த்தர் ஒருவேளை தம்முடைய ஜீவனை பறிக்கொடுத்திருந்திருப்பாரானால் அது ஒரு பலியாகாது. பறிக்கொடுக்கப்பட்ட, இழந்து போகப்பட்ட ஜீவன் என்பது ஏதோ ஒரு நீதியான காரணத்திற்காய் எடுத்து கொள்ளப்பட்ட ஜீவனாய் இருக்கின்றது. ஆனால் அவருடைய ஜீவனானது காரணமில்லாமல் அவரிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. அவர் பாடுபட்டார். அவர் எப்படி பாடுபட்டார் மற்றும் ஏன் பாடுபட்டார் என்பது தொடர்புடைய விஷயத்தில் அவர் தேவன் முன்னிலையில் பிழையற்றவராய் காணப்பட்டார் என்று வேத வாக்கியங்களானது தெள்ள தெளிவாய் நமக்கு தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவராய் அவர் காணப்பட்டார். தேவ சித்தத்திற்கு அவர் தலை வணங்கினார். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் தமது முழு ஜீவியத்தையுமே அர்ப்பணம் பண்ணியிருந்தார். அவரது உண்மையினையும் கீழ்ப்படிதலையும் முழுமையாய் பரீட்சிக்கத்தக்கதாக அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் கட்டுப்பட்டு நடப்பவராகவும் காணப்பட தேவன் எதிர்பார்த்தார். அவரது ஜீவனானது அவரிடமிருந்து தேவனாலோ அல்லது மனிதர்களாலோ பறித்தெடுக்கப்படவில்லை. அவர் சொல்லி இருந்தது போல திவ்ய உதவிக்காக அவர் கேட்டு கொண்டிருந்திருக்க முடியும். மற்றும் இப்படி கேட்டிருந்தாரானால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அவருடைய ஜீவனை பாதுகாத்திருப்பார்கள். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:18. ஆகையால் இயேசுவினுடைய பலியின் விஷயத்தில் மனுஷன் அவருடைய ஜீவனை எடுத்து போடவும் இல்லை, தேவனும் அதை கேட்கவும் இல்லை. மாறாக அவரது நேர்மையினை நிரூபித்து விவரிப்பதற்கான வாய்ப்பினை அவருக்கு தேவன் கொடுத்தார். இதில் பலி ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது. அதாவது இது தேவன் விரும்பியதை, தமது பூமிக்குரிய உரிமைகள் மற்றும் ஸ்லாக்கியங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விடுவதை குறிக்கும் காரியத்தை நிறைவேற்றிடும் நிலைக்கு அவரை ஆளாக்கியது, வழி நடத்தியது. அவரது மரண நேரத்தின் போது அவர் தம்முடைய புண்ணியத்தை குறித்து, இதை நான் இன்ன நோக்கத்திற்காகவும் இன்ன காரியத்திற்காகவும் செய்கின்றேன், மற்றும் என்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய் உண்டாகும் புண்ணியம் எதையும் இன்ன ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றேன் என்று கூறி அவர் முன்கூட்டியே தம்முடைய புண்ணியத்தினை பயன்படுத்தவில்லை. இப்படியாக அவர் ஏதும் செய்யவில்லை. இப்படி அவர் பயன்படுத்திடவில்லை. கிறிஸ்துவின் மரணத்தினை முழு உலகத்தினுடைய பாவத்திற்கான மீட்கும் பொருள் விலை கிரயமென நாங்கள் பேசுகையிலும் அனைவரின் மீட்பிற்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் என்று நாங்கள் பேசுகையிலும் மனுக்குலத்தின் உலகத்திற்கான மீட்கும் பொருள் விலை கிரயமாகிய அந்த பலியினுடைய புண்ணியத்தினை கர்த்தராகிய இயேசு அவர்களுக்காக பயன்படுத்த வாய்ப்புள்ள திவ்ய ஏற்பாட்டின் மற்ற அம்சங்களையும் கூட நாங்கள் கருத்தில் எடுத்து கொள்ளவே செய்கின்றோம். இவைகளுக்கான ஏற்ற காலத்தில் நிறைவேற்றப்படும். 1 தீமோத்தேயு 2:1. 5 மற்றும் 6 வசனங்கள். இவை அவர் மரித்தபோது நிறைவேற்றப்படவில்லை, மாறாக இனிமேல் நிறைவேற்றப்பட வேண்டியவையாய் இருக்கின்றது. மரண பரியந்தமுமான தம்முடைய கீழ்ப்படிதலை நமது கர்த்தர் வெளிப்படுத்திட்ட பிற்பாடு பிதா தாம் குறிப்பிட்டுள்ள அல்லது வாக்களித்துள்ள அனைத்தையும் நிறைவேற்றவும் மற்றும் இவைகளுக்கும் மேலாக நிறைவேற்றவும் பிரியமாய் காணப்பட்டார். ஆகையால் அவர் ஏற்கனவே காணப்பட்ட மனித நிலைமையில் அவரை தேவன் மரணத்திலிருந்து எழுப்பாமல் மாறாக எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் திவ்ய சுபாவத்தினுடைய மகிமையான நிலைமைக்கு எழுப்பினார். நமது கர்த்தரை பூமிக்குரிய சுபாவத்திற்கு கொண்டு வருவது என்பது பிதாவிற்கு கூடுகிற காரியம்தான். ஆனால் இப்படி செய்வது என்பது நாம் புரிந்திருக்கிறபடி அவருக்கு முன்னிருந்த சந்தோஷம் என்ற இந்த விசேஷித்த கீழ்ப்படிதலுக்கு விசேஷித்த வெகுமானம் கொடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதான தம்முடைய வாக்குத்தத்தத்தை பிதா நிறைவேற்றுவதாக இராது. இயேசு பூமிக்குரிய சுபாவத்திற்கான உரிமையினை உடையவர் ஆவார். 3 நமது கர்த்தர் பிதாவினால் மரணத்திலிருந்து இப்பொழுது அவர் பெற்றிருக்கின்றதான இந்த மகிமையான சுபாவத்திற்கு உயர்த்தப்பட்ட போது பூமிக்குரிய சுபாவத்தை காட்டிலும் அதிகம் மேலான சுபாவத்திற்கு உயர்த்தப்பட்ட போது அவர் பூமிக்குரிய சுபாவத்திற்கான உரிமையையும் கூட உடையவராகவே காணப்பட்டார். தம்முடைய உயர்வான சுபாவத்தினை மாற்றாக கொடுத்துவிட்டு பூமிக்குரிய சுபாவத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தர் நிச்சயமாகவே எண்ணி இருந்திருக்க மாட்டார். அதிலும் விசேஷமாக இத்தகையதொரு மாற்றுக் கொள்ளுதலானது தேவனுடைய முழு திட்டத்தையும் சீர்குலைவுக்குள்ளாக்கும் காரியமாய் இருக்கும் என்கிற போது கர்த்தர் இப்படி நிச்சயமாகவே எண்ணி இருந்திருக்க மாட்டார். இதோ விவரிக்கின்றோம், ஒருவேளை மரணத்திலிருந்து பிதாவின் மகிமைக்கு திவ்ய சுபாவத்திற்கு எழுப்பப்பட்டுள்ளதான நமது கர்த்தர் இயேசு பின்வருமாறு, பிதாவே, என்னை இவ்வளவு உயர்வாய் உயர்த்தினதில் எனக்கு நீர் பாராட்டியுள்ள அன்பையும் தயவையும் நான் பெரிதும் மதிக்கின்றேன். ஆனாலும் இப்பொழுதோ நான் மனுஷீக சுபாவத்தையே விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அவர் இப்படியாக பேசுகின்றார் என்று நாம் கற்பனை பண்ணினால் கூட அவரது மனுஷீக ஜீவனை அவர் ஒருபோதும் பறிகொடுக்காத காரணத்தினால் அதற்கான உரிமையினை உடையவராகத்தான் அவர் காணப்படுவார் என்று நாம் பார்ப்போம். அவர் அதை கொடுத்து வைத்து மாத்திரமே இருந்தார். தேவனுக்கான கீழ்ப்படிதலில் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து விட்டார். மற்றும் ஒருவேளை அவரது உயிர்த்தெழுதலில் அவர் பூமிக்குரிய சுபாவத்தினை விரும்பிட்டாலும் அதனை திரும்பவும் அவர் ஒருவேளை பெற்றுக்கொள்வதும் முற்றிலும் தகுதியானதே. ஆனால் ஒருவேளை அதை அவர் திரும்பவும் எடுத்துக்கொள்வது என்பது நிறைவேற்றத்தக்கதாக அவர் துவங்கின வேலை அனைத்தையும் ரத்து செய்து விடுவதாய் இருக்கும். மேலும் மிகவும் விரும்பத்தக்க பரலோக சுபாவத்தை, அதாவது எதை குறித்து அவர், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5 என்று பேசினாரோ, அந்த பரலோக சுபாவத்தை அவர் உதறி தள்ளினவராயிருந்திருப்பார். இப்படியாக அவர் தாம் விரும்புவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5 தெரிவித்ததை புறக்கணித்தவராய் மாத்திரமல்லாமல் தெய்வீக திட்டத்தையும் ஒழுங்கையும் மற்றும் ஏற்பாட்டையும் புறக்கணித்து போட்டவராயும் இருந்திருப்பார். ஏனெனில் இயேசு இந்த உயர்வான சுபாவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் இன்னுமாக ஆதாமினால் பறிகொடுக்கப்பட்ட இழந்து போகப்பட்ட ஜீவனுக்கும் அதன் சகல பூமிக்குரிய ஸ்லாக்கியங்களுக்குமான சரிநிகர் சமான விலையின அல்லது மீட்கும் பொருளென பூமிக்குரிய சுபாவத்தையும் அதன் சகல உரிமைகள் மற்றும் சிலாக்கியங்களை இயேசு அருளத்தக்கதாக பூமிக்குரிய ஜீவனுக்கான பூமிக்குரிய சுபாவத்திற்கான உரிமையினை உடையவராகவும் கூட அவர் காணப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. அதை பலி செலுத்திடுவதற்கு உடன்படிக்கை பண்ணினோருக்கு இப்பொழுது அவர் தமது புண்ணியத்தினை சாற்றுகின்றார். உண்மையில் நமது கர்த்தர் இன்னமும் அனைவரையும் மீட்டு கொள்ளவில்லை. ஆனால் 1800 வருடங்களுக்கு முன்னதாகவே பலியை ஏறெடுக்கும் விதத்தில் அவர் தம்மை கொடுத்து விட்டார். ஆனால் உலகம் அனைத்திற்குமான மீட்கும் பொருள் விலைக்கிரயமென அவர் இன்னமும் புண்ணியத்தினை பயன்படுத்திடவில்லை. இவ்வளவு காலங்களாக அவர் அந்த மீட்கும் பொருள் விலை கிரயத்தினை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? மீட்கும் பொருள் விலை கிரயமானது பிதாவினுடைய கரங்களில் வைக்கப்பட்டுள்ளது. இயேசு மரித்தபோது உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். கர்த்தர் இயேசுவாகிய மாபெரும் மேசியா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஆதாம் மற்றும் அவரது சந்ததியார் அனைவருக்கும் கொடுத்து விடுவதற்கு நோக்கம் கொண்டுள்ளதான அந்த காரியங்கள் அனைத்திற்குமான உரிமையினை உடையவராயிருக்கின்றார். இவர்கள் அனைவரும் தேவனுடைய ஜனங்களாகிடுவதற்கான வாய்ப்பினை கொடுத்தருள்வார். இதற்கிடைப்பட்ட காலத்தில் அந்த புண்ணியத்தை வைத்து கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஆதாமின் சந்ததியார் மத்தியிலிருந்து யார் ஒருவர் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் தமது பூமிக்குரிய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டது போன்று ஒப்பு கொடுத்திடும் நிபந்தனையின் கீழ் பிதாவுடன் முழுமையான உறவிற்குள்ளாக வருவதற்கு வாஞ்சிக்கின்றாரோ, அப்படியான அந்த தனி நபர்களுக்கு கர்த்தர் அதை தரிப்பிக்கின்றார், சாற்றுகின்றார். இப்படியாக தம்மிடத்தில் வரும் ஒவ்வொருவருக்கும் அவனவன் பலி செலுத்திடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் தருணத்திலேயே கர்த்தர் தம்முடைய புண்ணியத்தினை சாற்றுகின்றார். மற்றும் கர்த்தருடைய புண்ணியம் சாற்றப்படுதல் காரியமானது அவனை பிதா ஏற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துகின்றது. அவர் அவனை புது சிருஷ்டி என ஜெனிப்பிக்கின்றார். அது முதற்கொண்டு இத்தகையவர்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கின்றனர். மற்றும் இயேசுவின் ஜீவனானது பலியில் கொடுக்கப்பட்டது போன்று இவர்களது பூமிக்குரிய ஜீவனும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் அனைவருக்கும், அதாவது கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான புண்ணியத்தின் வாயிலாக இந்த விசேஷித்த ஏற்பாட்டின் கீழ் இப்பொழுது அழைக்கப்படுபவர்களுக்கு அந்த புண்ணியம் சாற்றப்படுகின்றதே ஒழிய அந்த புண்ணியம் இவர்களுக்கு வழங்கப்படுகிறதில்லை, கொடுக்கப்படுகிறதில்லை. புண்ணியம் சாற்றப்படுகிறதற்கும் தரிப்பிக்கப்படுகிறதற்கும் மற்றும் புண்ணியம் வழங்கப்படுகிறதற்கும் கொடுக்கப்படுகிறதற்கும் இடையே வித்தியாசம் உள்ளது. உதாரணத்திற்கு, ஒருவேளை உங்கள் கரங்களில் நாங்கள் $100 கொடுத்தோம் என்றால், நாங்கள் உங்களுக்கு இப்படி நேரடியாய் கொடுத்ததன் வாயிலாக $100 வழங்கி இருக்கின்றோம் என்று அர்த்தப்படும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு காசோலையில் $100 எழுதி சம்மத கையெழுத்திடுகிறோம் என்றால், நாங்கள் உங்களை $100 உரியவராக்குகின்றோம். உங்களுக்கு $100 சாற்றுகின்றோம். சபையின் விஷயத்தில் தரிப்பித்தலே சாற்றுதலே நடக்கின்றது. இவர்களுக்கு புண்ணியமானது நிஜமாக கடந்து வருகிறதில்லை. ஆதாம் ஆரம்பத்தில் பெற்றிருந்ததும் மற்றும் அவரால் இழந்து போகப்பட்டதுமான மனுஷீக ஜீவனுக்கும் மனுஷீக சிலாக்கியங்களுக்குமான உரிமையினைத்தான் நமது கர்த்தர் மனுக்குலத்திற்கு கொடுக்கவிருக்கின்றார். மனுஷீக ஜீவனுக்கான அந்த உரிமையினை நமது கர்த்தர் மனுக்குலத்திற்கு கொடுத்துவிட வேண்டியவை ஆகும். ஆனால் அவர் இப்பொழுது அதை கொடுத்து விடுவதில்லை. மனுக்குலத்தாரிடத்தில் அதனை ஏற்ற காலத்தில் கொடுக்கத்தக்கதாக அதனை வைத்திருக்கின்றார். அவர் அந்த புண்ணியத்தினை இப்பொழுது நமக்கு சாற்ற மாத்திரமே செய்கின்றார். அல்லது பரமபிதாவுடன் நாம் ரீப்ரிண்ட் நம்பர் 4638 பேஜ் நம்பர் 206. இத்தகைய ஒப்பந்தத்திற்குள் பிரவேசிக்க விரும்பும் பட்சத்தில் பிதாவுடனான நம்முடைய ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடுவதை குறிக்கும் விதத்தில் சாற்றுகின்றார். உலகமானது அவர்களுக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்டதான பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை தொடர்ந்து வைத்து கொள்ளும். உலகத்திற்காக அந்த புண்ணியமானது கொடுக்கப்பட போகின்றது என்ற கருத்திற்கு மீண்டும் வருகையில், அது சம்பந்தமாக தெளிவாக சொல்ல வேண்டுமெனில், அந்த புண்ணியமானது முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட போவதில்லை. மாறாக வேத வாக்கியங்கள் சொல்வது போன்று எல்லா ஜனங்களுக்கே ஆகும். எல்லா ஜனங்கள் என்பதானது முழு உலகத்தையும் குறிப்பதில்லை. மாறாக மாபெரும் மத்தியஸ்தரின் ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியின் போது தேவனுடன் உடன்படிக்கை உறவிற்குள்ளாக கடந்து வரப்போகிற அனைவரையும் குறிக்கின்றது. இந்த ஜனங்களுக்கு மாத்திரமே புண்ணியமானது பயன்படுத்தப்படும். இந்த வாய்ப்பினை புறந்தள்ளி இந்த ஜனங்களில் ஒருவராகிடுவதற்கு மறுத்திடும் யார் ஒருவரும் அருளப்படவிருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் புறந்தள்ளுகிறவராயிருந்து மனுஷிக ஜீவனுக்குரிய சீர்பொருந்துதலை அடையாமல் போய்விடுவர். இத்தகையவர்கள் பூரணப்படுத்தப்படுவதில்லை. இத்தகையவர்கள் மனுஷிக உரிமைகளை பெற்றுக்கொள்வதே இல்லை. இத்தகையவர்கள் மரணத்திலிருந்து விழித்து கொள்வார்கள். ஆனால் இந்த விழித்து கொள்ளுதல் என்பது சீர்பொருந்துதல் ஆகாது. இது வெறும் முதலாம் படியே ஆகும். இதிலிருந்தே அவர்கள் விரும்பும் பட்சத்தில் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களுக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, மகா மத்தியஸ்தரை, மகா தீர்க்கதரிசியை, ஆசாரியனை மற்றும் ராஜாவை, இயேசுவை தலையாகவும் இந்த சுவிசேஷ யுகத்தின் சபையை அவரது அங்கத்தினர்களாகவும் பெற்றிருக்கும் தீர்க்கதரிசியை உங்களுக்கு உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். அப்போஸ்தல நடபடிகள் 3:22-23 வசனங்கள். இக்காரியம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்ற வேத வாக்கியத்திற்கு இசைவாக உள்ளது. 1 யோவான் 5:12 வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:36 வசனம். அவன் வாய்ப்பை பெற்றுக்கொண்டான். அவன் சத்திய அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்பட்டுள்ளான். இஸ்ரேல் வாயிலாக அனைவருக்குமே கடந்து வருகின்றதான புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கடுத்த ஏற்பாடுகளின் கீழ் வரும் ஸ்லாக்கியத்தினை அடையும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளான். ஆனால் ஒருவேளை அந்த வாய்ப்பினை அவன் பயன்படுத்திடுவதற்கும் தேவனுடைய ஜனங்களில் ஒருவராகிடுவதற்கும் தவறுவானாகில் அவர் கோபத்திற்கு நீங்களாகவே மாட்டான். அவன் 1000 வருட யுகத்தின் முடிவை காணாமலும் சீர்பொருந்தப்பட்ட ஜனங்களில் ஒருவராகிடாமலும் தேவனுடைய கோபத்தின் கீழ் மரித்து போய்விடுவான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.